இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞான சாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள
சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞான யுகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகளுடைய பதவுரை இரண்டையும் சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 2வது சூத்திரத்து 2வது அதிகரணத்திலே இறுதிப்பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. இருவினை அதிகரணம் என்று பிரபலமாக வழங்கப்பெற்று வருகின்ற இந்த 2வது சூத்திரத்து 2வது அதிகரணம் இருக்கின்றதே, இதே இருவினைகளை பற்றிய பல்வேறு சித்தாந்த கோட்பாடுகளை எல்லாம் விரித்து அருளிய ஆசிரியர் அதன்கண் எழுகின்ற தடைகளை எல்லாம் வாங்கி அந்த தடைகள் யாவற்றையும் முறியடித்து சித்தாந்த நோக்கில் இருவினைக் கொள்கையினை மிகச்செம்மையாக நிலைநாட்டி இருவினையினுடைய சொரூபத்தையும் அற்புதமாக விளக்கி அருளினார். அதிலே அச்சுமாறி உயிர்கள் பிறக்குமா என்று ஒரு சர்ச்சை வரும்பொழுது அதனையும் மிக அருமையாக நிலைநாட்டினார். மிகுந்த புண்ணியத்தை செய்து அதனுடைய பலனை அனுபவிக்கும் பொழுது தேவலோகத்தில் சென்று தேவர்களாக உயிர்கள் பிறவி எடுக்கும். இங்கு மானிடர்களாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் தேவலோகத்தில் சென்று மானிடர்களாக வாழ முடியாது. அங்கு அந்த தேவலோகத்துக்குரிய பூதாசார சரீரத்தை எடுக்கும். அப்போது அந்த சரீரத்திலே வேற்றுமை வந்துவிடுகின்றது. மிகுந்த பாவம் செய்து கீழான பிறவிகளை எய்த நேர்ந்தால் அப்பொழுது விலங்கு சரீரம், பறவை சரீரம் போன்ற சரீரங்களையும் எடுக்க நேரலாம். எப்படியாயினும் உயிர்கள் அச்சுமாறியே பிறக்கும் என்று சொல்லி அருமையாக நிலைநாட்டினார்கள். அதன் இறுதிப்பாடலிலே வெவ்வேறு சரீரங்களை அந்த உயிர்களின் வினைக்கேற்ப வழங்குபவன் சிவபெருமான். ஆக இதிலே உயிரினுடைய இச்சை வந்து முதன்மையாக இருப்பதில்லை. ஒரு உயிர் வந்து எத்தேக வினையினாலும் செய்து அது எத்தேக பிறவினாலும் விரும்பலாம். தீவினை செய்து கொண்டு சிறந்த பிறவியை கூட விரும்பத்தான் செய்யும். ஆனால் அது இந்த உயிரின் வசத்தில் இல்லை. இறைவன் எந்த பிறவியை கொடுக்கின்றானோ அதைத்தான் உயிர்கள் பெற முடியும். ஆகையினாலே எந்த ஒரு பிறவியையும் உயிரோடு சேர்த்து வைப்பவன் இறைவன் என்று சொன்னால் அந்த பிறவியை மாற்றக்கூடிய அதிகாரம் அவனுக்கல்லவா உள்ளது. இதிலே உயிரினுடைய சுதந்திரம் என்பதற்கு என்ன பொருள் இருக்க முடியும் என்று சொல்லி அருமையாக கேட்டு அந்த விவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தார். அதிலே இவ்வகை தம்மீர் சேர்வும் இறை செயலானால் என்று சொல்லி அந்த அவ்வவயோனிதோறும் பாடலிலே 3வது அடியிலே வந்தது. இவ்வகை தம்மீர் சேர்வும், இவ்வகை என்று சொல்லும் பொழுது அந்த இவ் என்பதற்கு அரிய ஒரு இலக்கண குறிப்பை வழங்கினார். இவ்வகை தம்மீர் சேர்வும் என்பதிலே அந்த இவ் என்பதற்கு அருமையானது ஒரு இலக்கண குறிப்பு வழங்கினார். இவ் என்பது பலவின்பாலாக விளங்கக்கூடிய ஒரு சொல்லாகும். இவ் என்பதிலே அந்த இவ் என்பது கடைசியில் உள்ளது. இவ் என்பது கடைசி சொல். அந்த இவ் என்பது அது வகர ஒற்று. ஆகவே அதை வகர ஈற்று பலவரி சொல் என்று வழங்கினார் இலக்கண குறிப்பு. வகர ஈற்று, வகரம்னா வானா, இந்த இடத்துல வந்து வகர ஒற்று, அதாவது இவ்வண்ணா ஈனா அதுக்கப்புறம் இவ்வண்ணா சேர்த்தா அதை சேர்த்து இவ்வுன்னு வாசிக்கிறோம். அதுல இறுதியில் உள்ள அந்த இவ் என்பது வகர ஒற்று, வகர மையெழுத்து. அந்த வகர மையெழுத்தை இறுதியிலே உடைய பல அரிசொல். பல அரிசொல் என்பது பலவின்பால், அது பலவற்றை குறிக்க வேண்டும். எப்படி பலவற்றை குறித்தது என்று சொன்னால் வினையையும் மாயையும் குறித்தது. வினையும் மாயையும் சேரணும். இப்போ ஒரு உடலை ஒரு உயிர் பெறுகின்றதுன்னா அந்த இடத்துல வினையும் மாயையும் சேருகின்றன. இன்ன வினை செய்ததால் இந்த மாதிரியான உடம்பு இல்லையா, உடம்பு வந்து மாயா காரியம், அதுதான் மாயை. அந்த உடம்பு அந்த உயிருக்கு எப்படி கிடைத்தது? அந்த உடம்பை பெறுவதற்குரிய வினையை அது செய்திருந்தது. சிறந்த மனித உடல் ஒன்றை உயிரிடம் பொருந்துகின்றது என்றால் அதற்கேற்ற நல்வினையை அது செய்திருந்தது. ஒரு தாழ்ந்த பிறவிக்குரிய உடம்பு ஒன்று உயிரிடம் பொருந்துகின்றது சொன்னால் அதற்கேற்ற ஒரு தீவினையை அது செய்திருக்கின்றது. ஆகவே அந்த வினைக்கு ஈடாக உடம்பு பொருந்துவதனால் வினையும் மாயையும் தம்மில் சேருவது இறைவனுடைய ஆணையினால் என்று சொல்லி அந்த வினை மாயை என்ற பன்மையை சொல்லும் பொழுது இவ் என்று ஒரு சொல்லை அங்கே கையாண்டார். அது வகரவீற்று பலவரி சொல் என்று சொல்லி நம்முடைய சிவஞான சுவாமிகள் அரியதொரு இலக்கண குறிப்பினை வழங்கினார்கள். நீ அடுத்தாற்போல் என்ன ஐயப்பாடு வந்தது என்று சொன்னால், ஒரு சூக்ம உடம்பிலிருந்து பல்வேறு தூள உடம்புகள், விலங்கு உடல், மனித உடல், விலங்கு உடல்களிலேயே ரொம்ப அற்பமான இந்த ஊர்ந்து போகின்ற ஜந்துக்கள்லாம் இருக்கின்றன, சிறிய சிறிய பூச்சிகள், அப்புறம் தாவர உடல், அப்புறம் பார்த்தா எல்லாவற்றுக்கும் மேலான தேவ உடல். இவ்வளவு ஏற்றத்தாழ்வு உடைய உடல்கள் எல்லாம் வந்து தூள உடல்கள்லாம் ஒரே சூக்ம உடல் இருந்து தோன்றுவது வந்து அது சர்க்காரியவாதத்திற்கு பொருந்துமாறி இல்லையே என்று சொல்லி ஒரு ஐயம் எழலாம் அல்லவா. ஆகவே இது ஒரு நியாயமான ஒரு ஐயம் என்று சொல்லி அந்த ஐயத்தை தெளிவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு நம்முடைய அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அவற்றுக்கு மிகச்சிறப்பான உதாரணங்களை எல்லாம் கொடுத்து ஒரு சூக்ம உடலில் இருந்து பல்வேறு தூள உடல்கள் தோன்றுதல் சர்க்காரிவாதத்தோடு முரணுமாறு இல்லை என்று சொல்லி அருமையாக விளக்குகின்றார்கள். ஆனால் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமியுடைய இந்த திருவுள்ளத்தை மாதவ சிவஞானிகளுடைய உரையின் துணை கொண்டுதான் நம்மால் உணர முடிகின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மிக அருமையான முறையிலே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமியுடைய உரை நயம், உரை நுட்பம், இந்த திட்ப நுட்ப செறிவு என்று சொல்வார்களே, அவையெல்லாம் வெளிப்படக்கூடிய பாடல்களாக 3-4 பாடல்கள் அமைந்துள்ளன. அதாவது முதலிலே என்ன கேள்வி எழுகின்றது என்று சொன்னால், இங்கனம் அச்சுமாறி தோன்றுமாயின் சர்க்காரியவாதத்திற்கு இழுக்காம் போலும் என்பாரை நோக்கி எழுந்தது வருஞ்செயுள் என்பது என்று சொல்லி தோற்றுவாய் சொன்னார். மனித உடலும் அந்த சூக்ம உடம்பில் இருந்து தோன்றும், விலங்கு உடல் தோன்றினாலும் தோன்றலாம், தாவர உடல் தோன்றும் என்றாலும் தோன்றலாம், தேவ உடல் தோன்றும் என்றாலும் தோன்றலாம். இப்படி ஒன்றுக்கொன்று மிகுந்த வேறுபாடுடைய சூட உடல்கள், பல்வேறு சூட உடல்கள் எல்லாம் ஒரே சூக்ம சரீரத்தில் காரிய சக்தியாய் அடங்கி இருக்கும் என்பது சர்க்காரியவாதத்திற்கு பொருந்துமாறு இல்லை என்று சொல்லும் பொழுது அப்போ அதை அருமையாக ஒரு உதாரணம் கூறி விளக்குகின்றார்கள். மாறியும் உருவமெல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில், கூறிய சூக்குமத்தாம் உருவெண்ணில் குறி ஒன்றெண்ணின் வேறொரு குறியாம் ஆரம் வீரசங்கிலியும் ஆகும், தேறு நீ ஒருவனால் இச்செயலெல்லாம் சிவனால் ஆகும் என்பது அந்த பாடல். இதை வந்து தக்க முறையிலே நாம் கொண்டு கூட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வுருவமெல்லாம் மாறி வருவது எனின் என்று கூட்ட வேண்டும். மாறி இவ்வுருவமெல்லாம் வருவது எங்கே நின்று எண்ணில் இருக்கு முதலடியில், எங்கே நின்று எண்ணில் அப்படியே இருக்கட்டும், அதை அடுத்தாற் போல வைத்துக் கொள்ளலாம். மாறி இவ்வுருவமெல்லாம் வருவது அப்படின்னு வச்சுட்டு எனில் ஒன்னு சேர்க்கணும். அந்த எனில் எங்க இருக்கிறது, 2 அடியில் இருக்குது. கூறிய சுக்குமத்தாம் உருவெனில் அப்படின்னு அந்த இடத்துல அந்த உருவெனில் ஒரு எனில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கணும். மாறி உருவம் எல்லாம் வருவது எனில் அப்படின்னு சொல்லிது நம்முடைய குருமூர்த்தியுடைய பதவுரையை பார்த்தா நமக்கு தெளிவாக புரியும். அவர்கள் பதவுரை செய்தவர்களாவிட்டால் இது போன்ற பல இடங்களில் நமக்கு இடர்பாடுதான். மிக அருமையாக விளக்கியுள்ளார்கள், இவ்வுருவமெல்லாம் மாறி வருவது எனில் நீங்கள் இதுகாரம் சொல்லியபடி சூக்ம உடலில் இருந்து வினைக்கேற்ப தூள உடல்கள் 7 வகை பிறவிகளாக இந்த தூள உடல்கள் வந்து அதாவது தாவரங்களில் இருந்து தேவர்கள் வரை 7 வகையான தூள உடல்கள் மாறி மாறி வரும், வினைக்கீடாக மாறி மாறி வரும் என்று சொன்னால் மாறி வருவது எனில் என்ன உருவம் எல்லாம் போது தூள உடல்கள் எல்லாம் எனில் வந்து என்ன தடையிறது, உரு கூறிய சூக்குமத்தான் எங்கே நின்று எண்ணின், எங்கே நின்று எண்ணின், எங்கே இருந்து வருகின்றன. தாவரம் முதல் தேவ சரீரம் வரை பல்வேறு சரீரங்கள் எல்லாம் இந்த ஒரே தூள சரீரத்திலிருந்து தான் தோன்றுகின்றன என்று சொன்னால், இல்ல இந்த தூள சரீரங்கள்லாம் தோன்றுகின்றன என்று சொன்னால் எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படின்னு கேட்கலாம். எங்கிருந்து தோன்றுகின்றன, அப்ப நாம என்ன விட சொல்லுவோம், பல்வகை தூள சரீரங்களும் எங்கிருந்து தோன்றுகின்றன கேட்கிறான். நாம என்ன விட சொல்லுவோம், ஒரே சூக்ம சரீரத்திலிருந்து தான் தோன்றுகின்றன, அதுதான் சொல்றான். ஐயா சூக்ம சரீரத்திலிருந்து தோன்றுகின்றனப்பா அப்படின்றான். அப்போ வந்து அவன் கேட்கிறான், காரணமாகிய சூக்ம சரீரம் ஒன்றுதான், என்ன யா ஒரு உயிருக்கு ஒரு சூக்ம சரீரம் தானே, அடுத்த உயிருக்கு இன்னொரு சூக்ம சரீரம், ஒரு உயிர் எடுத்துக்கொள்ளும் இப்போ அதுக்கு ஒரு சூக்ம சரீரம் தானே, சூக்ம சரீரம் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதிலிருந்து உண்டாகக்கூடிய வினைக்கு ஈடாக உண்டாகக்கூடிய தூள சரீரங்கள் எத்தனையோ வகையாக இருக்கின்றன. அப்ப காரணமாகிய சூக்ம சரீரம் ஒன்றாகவும் காரியமாகிய தூள சரீரங்கள் பற்பளவாகவும் இருத்தல் எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இதுதான் தடை. இதற்கு என்ன விடை கொடுக்கின்றார்கள், ஒருவனால் ஒரு குறி, ஒருவனால் ஈற்றடியில் இருக்கு, ஒருவனால் ஒரு குறிங்கிறது 3 அடியில் இருக்கு, வேறொரு குறியாம் இருக்கு இல்லையா, அந்த வேறுங்கிறது இப்போதைக்கு இருக்கட்டும். ஒரு குறி, ஒருவனால் ஒரு குறினா என்ன அர்த்தம், குறினா என்ன அர்த்தம் அந்த இடத்துல வந்து அப்படின்னா அது வந்து மூலப்பொருளை குறித்தது. இந்த இடத்துல நம்ம எடுத்துக்காட்டில் வந்து பொற்கொள்ளன் வந்து பலவிதமான ஆபரணங்களை ஒரே பொன்னிலிருந்து உண்டாக்குகிறான் என்பதை எடுத்துக்காட்டாக கொடுக்க வருகின்றார்கள். ஆகவே இங்கே குறி என்பது அந்த பொன்னை குறிக்கும். ஒருவனால் ஒரு குறி, ஒருவனால்னா ஒருவனது ஆற்றலான், ஒருவன் யாரு? அந்த ஆபரணங்களை செய்கின்ற அந்த கொல்லன், அவனுடைய ஆற்றலால், ஒருவனது ஆற்றலால், செய்வானது ஆற்றலால், ஒரு குறி ஒரு பொன் என்ன ஆகுது? இப்ப வேறு எடுத்துப்போம், வேறு இருக்கு இல்லையா மூன்றாம் அடியில, அது வந்து ஒரு குறி இங்க தாண்டி போறோம். வேறு ஆம் ஆரம் வீர சங்கலியும் ஆகும். ஒரே பொன்னானது பல்வேறு வகையான இதாகும், மாலைகளாகும் இல்லையா, பொன் மாலைகளாக. வீர சங்கிலி, வீர சங்கிலி என்பது அக்காலத்தில் ஒரு ஆபரணம் போலும். ஆகவே ஒரே பொன்னானது அந்த செய்வோனது ஆற்றல் காரணமாக பல்வேறு ஆரங்களாகவும் வீர சங்கிலிகளாகவும் இன்னும் பற்பல ஆபரணங்களாகவும் எப்படி உருவாகின்றது? அது மாதிரி இங்க வந்து தூள உடம்பை படைப்பவன் யாரு? சிவபெருமான். பிரம்மானாலும் அவருக்கு அந்தரியாமையா இருந்து அந்த தொழிலை செய்வது சிவபெருமான் தான், சிவசக்தி தான் அவருடைய ஏவி செய்விக்கின்றது. ஆகையினாலே ஒரு தூக்கம சரீரத்திலிருந்து ஏழு வகையான தூள சரீரங்கள் அவற்றிலும் பல்வேறு வேறுபாடுகளோடு உண்டாக்குகின்றான்னு சொன்னால் அது உண்டாக்கனுடைய வன்மையினால் வந்தது. அதான் எடுத்துக்காட்டு, பொற்கொள்ளனுடைய வன்மையினால் ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் தோன்றுவது போல சிவபெருமானாகிய அந்த முதல்வனுடைய வல்லமையினாலே, அவனுடைய சக்தி வல்லமையினாலே ஒரு சூக்ம சரீரத்திலிருந்து பல்வேறு தூள சரீரங்கள் தோன்றுகின்றன. ஆகையினால் காரணமாகிய சூக்ம சரீரம் ஒன்றாயிருந்து காரியமாகிய தூள சரீரங்கள் மட்டும் எப்படி பல்வேறு வகையாக இருக்க முடியும் என்று கேட்பதிலே வந்து இந்த சிறப்பில்லை, இந்த எடுத்துக்காட்டு இருக்கின்றது. செய்வோனுடைய வன்மையினால் ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு வகையான ஆபரணங்கள் தோன்றுவது போல சிவபெருமானுடைய வல்லமையினால் ஒரு சூக்ம சரீரத்திலிருந்து பல்வேறு தூள சரீரங்கள் தோன்றக்கூடும் என்று சொல்லி, சிவனால் இச்செயலாம் ஆகும், இறைவனது ஆற்றலால் ஒரு சூக்ம உடம்பு வெவ்வேறு அச்சுக்களாய் பரிணமித்து, தாவரம் விலங்கு பறவை மனிதன் தேவன் பல்வேறு அச்சுகளாக பரிணமித்து தோன்றுதல் உண்மையின் நீ தேரு. ஈற்றடியில் இருக்கு தேரு, நீன்னு இருக்கு இல்லையா, அத நீ தேரு, நீ தேர்ந்து தெளிவாயாக. இவ்வுண்மையினை நீ தேர்ந்து தெளிவாயாக. என்ன உண்மையினை? ஒரு சூக்ம சரீரத்திலிருந்து பல்வேறு தூள சரீரங்கள் தோன்றுதல் சர்க்காரியவாதத்திற்கு முரணுமாறு இல்லை, அதற்கு இழுக்கில்லை, சர்க்காரிவாதத்திற்கு இதனால் இழுக்கில்லை என்ற உண்மையினை நீ தேர்ந்து தெளிவாயா என்று கூறினார்கள். பொழிப்புரையை நாம் வாசிக்கலாம், இப்ப நமக்கு தெளிவா புரியும். செய்வானது ஆற்றலால் ஒரு பொன் வெவ்வேறு அணிகலங்களாய் பரிணமிக்குமாறு போல இறைவனது ஆற்றலான் ஒரு சூக்ம உடம்பு வெவ்வேறு அச்சுக்களாய், வெவ்வேறு அச்சுக்களாய்னா அந்த பிறவி பேதங்கள், அதான் அச்சு, தாவரம் விலங்கு மனிதர் தேவர்னு, ஒரு சூக்ம உடம்பு வெவ்வேறு அச்சுக்களாய் பரிணமித்து தோன்றுதல் உண்மையும் ஆண்டு சர்க்காரியவாதத்திற்கு இழுக்கில்லை என்பதா என்று சொல்லி சொன்னார். அடுத்தால் வேறொரு அடுத்தால் போல வேறொரு ஓமை கொடுக்கின்றார். என்ன அது? என்னன்னு பார்ப்போம். சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று, உடல் ஆக்கும் தன்மைக்கு ஓக்கிய சக்தி உண்டாய், உடல் தரும் காலம் உற்று நீக்கிட மரம் பின் வேர் ஓர் நீள்மரம் நிகழ்த்துமா போல் என்று அடுத்த பாடலே சொல்கின்றார். இதிலே வேறொரு ஓமை கொடுக்கின்றார். என்ன அப்படின்னா, ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் தோன்றுமாறு போல ஒரு சூக்குமுடமிலிருந்து பல்வேறு தூள உடல்கள் தோன்றும்னு சொன்னார்கள். அப்போ இதுல வந்து ஐயம் வரலாம் மேற்கொண்டு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் தோற்றுவிக்கப்பட்ட பிறகு அந்த பொன் இல்லை, இன்னும் அவர்தான் வந்து எனக்கு வந்து என்னென்ன நகைகள்லாம் வேணும்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா, இருங்க பொண்ணு தீந்து போச்சு, இன்னும் நிறைய நகைகள்லாம் செஞ்சிட்டோம், இன்னும் அடுத்தால பொண்ணு வாங்கணும்னு தான் சொல்லுவாங்க. நகைகள் செய்ய செய்ய பொண்ணு இருந்து கொண்டே இருக்கணும்னா தான் பிரச்சனையே இல்லையே இல்லையா, அமுத சுரவி மாதிரி ஆயிரும். ஆனால் இங்கு நாம என்ன சொல்கின்றோம், ஒரு சூக்கு உடம்பிலிருந்து வினைக்கீடாக பல்வேறு தூள உடல்கள் தோன்றுகின்றன. அப்படி எத்தனை பிறவிகளிலே இந்த ஆன்மா வந்து பல்வேறு தூள உடல்களை பெற்று எத்தனை பிறவிகளிலே உடன்று வந்தாலும் மேலும் மேலும் அந்த சூக்கு உடம்பிலிருந்து வினைக்கீடாக தோன்றி கொண்டுதான் இருக்கும். ஒரு தூள உடல் அழிந்து விட்டது என்று சொன்னால் சூக்கு உடல் அப்படியே இருக்கின்றது அழியாமல். அங்கு பல்வேறு ஆபரணங்கள் தோன்றிய பிறகு பொன் இல்லை, ஆபரணங்கள் தோன்ற தோன்ற பொன்னின் அளவு குறைந்து வருகின்றது, கடைசியில பொன் தீர்ந்து விடுகின்றது. இங்கு அப்படி இல்லையே, சூக்கு உடல் அப்படியே இருக்கின்றது, அதிலிருந்து தூள உடல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன வினைக்கு ஏற்ப இல்லையா. அப்ப அது எப்படி அப்படின்னா, அதுக்குதான் இங்க வந்து சொன்னார்கள், சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, பொன் அப்படியே நகையா மாறின மாதிரி, அல்லது வந்து ஒன்று பிரிதொன்றானது, அதான் பொன் வந்து அப்படியே நகையா மாறும், அந்த மாதிரி அல்ல. பொண்ணா இருந்ததா எங்க, அதுதான் நகைகளா மாறி இருக்கு அப்படின்னு. அப்படி ஒன்று பிரிதொன்றாக ஆன மாதிரி சூக்கு உடம்பு அப்படி தூள உடம்பா பரிணமிக்கவில்லை, புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இதை பற்றி நாம நன்கு சிந்தித்து தெரிஞ்சு கொள்ளணும். அதனாலதான் போன பாட்டோட நிறுத்தல, நல்லா விளக்கிட்டாங்க ஐயா போன பாட்டோட. இந்த சூக்கம் உடல் தூள உடல் விளக்கம் எல்லாம் போதுமே அப்படின்னா எப்படி ஐயம் வருது? அப்போ போன பாடல ஏன் அந்த ஓமையை கொடுத்தோம்? இந்த சூக்கு உடல் இருந்து தூள உடல் தோன்றினாலும் சூக்கு உடல் அப்படியே இருக்கின்றது, ஆனால் பொன்னில் இருந்து நகைகள் தோன்ற தோன்ற பொன்னின் அளவு குறைந்து வருகின்றது. காரணத்தில் இருந்து காரியம் தோன்ற தோன்ற காரணம் குன்றி வருகின்றது, குறைந்து வருகின்றது. ஆனா இங்க அப்படி இல்லை, எத்தனை தூள உடல்கள் தோன்றினாலும் சூக்கம் உடல் அப்படிதான் உள்ளது. அப்போ ஏன் அந்த பொன்னில் இருந்து பல்வேறு ஆவரணங்கள் தோன்றதை ஏன் ஓமையாக சொன்னார்கள் என்று நாம் எண்ணி பார்க்கணும். ஏன் சொன்னார்கள் என்று சொன்னால் அந்த ஓமை சொன்ன நோக்கம் வேறு. அதாவது ஒரே காரணத்திலிருந்து பல்வேறு காரியங்கள் தோன்றுவதற்கு மட்டுமே அந்த ஓமை. எந்த ஓமையும் நம்ம முற்று ஓமையா கொள்ளக்கூடாது. எந்த நோக்கில் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த நோக்கில் மட்டும்தான் கொள்ளணும், முற்று ஓமையா நம்ம கொள்ளக்கூடாது. ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் தோன்றணும் இல்லையா, அத மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஆபரணம், மேகலை அது ஒரு மாதிரி ஆபரணம், நெற்றிச்சூடி ஒரு மாதிரி ஆபரணம், அப்புறம் கழுத்து அணியக்கூடிய ஆரம் ஒரு மாதிரியானது, மூக்குத்தி ஒரு மாதிரி, கம்மல் ஒரு மாதிரி, இப்படி ஒரு பொன்னிலிருந்து பல்வேறு வகையான ஆபரணங்கள் செய்வோனது ஆற்றலால் தோன்றுவது மாதிரி முதல்வனுடைய ஆற்றலால் ஒரே சூக்கு உடம்பிலிருந்து பல்வேறு தூள உடல்கள் தோன்றுகின்றன என்பதற்கு மட்டும்தான் அந்த ஓமை. மற்றபடி அந்த காரணம் வந்து அழிந்து காரியம் உண்டாகிறது என்பதுக்கு அந்த மாதிரி நாம இங்க எடுத்துக்க கூடாது. இப்போ ஒரு தூள உடல் தோன்றிட்டா உடனே சூக்கு உடனே அளவு குறைந்து போயிருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுதான் இங்க சொன்னார்கள், சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, சூக்கும் உடல் கெட்டு அது அழிந்து தூள உடல் தோன்றவில்லை. அதுதான் அந்த பாடல் அந்த ஐயத்தை உடனே விளக்கு நமக்கு வந்து விளக்குகின்றார். அப்படி ஐயம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி முதலிலேயே அதனை சொன்னார். இந்த இடத்துல வந்து அந்த பாடலுக்கு உரை காண்பதற்கு முன்னாலே ஒரு கருத்தை தந்துவிட்டு உரை சொல்கின்றார். என்ன அஞ்ஞனம் சூக்கு உடம்பினின்றும் இத்தூள உடம்பெல்லாம் வருவது ஆரம் வீரசங்கிலி ஆனார் போல ஒன்று பிரிதொன்றாவதும் அன்று. தங்க வந்து அப்படியே ஆரமா மாறிச்சு வீரசங்கிலியா மாறிச்சு மாதிரி ஒன்று பிரிதொன்றாக ஆகுற மாதிரி சுக்குணம்பு தூள உடல் ஆகல. சுக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, இதுதான் பாடல் அடி. சுக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா, பதவுரையை பார்ப்போம். வித்து மரமானார் போல ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவதும் அன்று. இல்லையா, வித்து கெட்டு மரம் தோன்றுவது போல அப்படி சூக்கும் உடல் கெட்டு தூள உடல் தோன்றவில்லை. சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பதென்று என்ன, பல்வேறு தூள உடல்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக கிடந்து 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 அப்படி எல்லாம் சூக்கும் உடல்ல கிடக்கின்றனவா? அது வந்து என்ன சொல்லுவாங்க, சந்திரனுடைய கலைகளை சொல்வார்கள். 16 கலைகள் சொல்வார்கள் சந்திரனுக்கு. அதுல ஒரு கலை வந்து எப்பவும் உள்ளபடியே இருக்குமா, மற்ற கலைகள் அதிலிருந்து தோன்றி தோன்றி வருமா மறையுமா? என்ன 16 கலைகளிலே ஒரு கலையானது காரணமாக இருக்கும், அது அப்படியே இருக்கும். மற்ற கலைகள்லாம் அந்த கலைகள் அந்த அந்த கலை மேல அப்படியே கிடக்கும், ஒன்று ஒன்றோடு ஒன்று இணைந்து 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 கிடக்கும் பாருங்க. அந்த மாதிரி காரணமாகிய சூக்ம சரீரம் ஒன்று இருக்கிறது, அதுல பல்வேறு காரியமாகிய தூள சரீரங்கள் ஒன்று ஒன்றின் மேல் ஒன்று அப்படி கிடக்கின்றனவா? அப்படியும் கிடக்கவில்லை, அப்படியும் கிடக்கவில்லை. சந்திர கலைகளை ஓமையாக அடுத்த பாடலே சொல்வார், அது வேற நோக்கி சொல்லப்பட்டது. அது வந்து அந்த பாடல் ரொம்ப நமக்கு ஒவ்வொரு ஓமையும் என்ன நோக்கு, அதான் மிக முக்கியமான பகுதி. இது சந்திர கலைகளை அடுத்த பாடல சொல்வார். இன்னும் இந்த பாடல உரையாசிரியர் வந்து மறுத்தார் அந்த கருத்து அடுத்த பாடல இருக்கின்றதேன்னு சொல்லி நம்ம அடையக்கூடாது. என்ன சந்திரனுடைய கலைகள் ஓமை வந்து அடுத்த பாடல சொன்னுடைய கருத்து வேறு என்பதை இங்கேயே காட்டுகின்றார் உரையாசிரியர். இங்கேயே குறிப்பாக காட்டுகின்றார், சந்திரன்ல உள்ள 16 கலைகள்ல ஒரு கலை வந்து அப்படியே இருக்கும், ஏனைய கலைகள் வந்து அதுல அடங்கி கிடக்கும், அடங்கி கிடந்து வெளிப்படுற காலத்துல வெளிப்படும். ஆமா, வெளிப்படாத காலத்துல ஒரு கலையோட இன்னொரு கலை சேர்ந்து அப்படியே கிடக்கும். அந்த மாதிரி இந்த சூக்ம சரீரத்துல பல்வேறு தூள சரீரங்கள் அப்படியே ஒன்றின் மேல் ஒன்றாக கிடக்கின்றன போலும் என்று கருதிவிடக்கூடாது. அப்போ எப்படிதான் இருக்கு இந்த தூள சரீரங்கள், இந்த தூக்ம சரீரத்துல எப்படிதான் இந்த தூள சரீரங்கள் அடங்கி கிடக்கின்றன அப்படின்னு சொன்னா அதுக்கு அற்புதமான உவமை சொல்கின்றார்கள். மதிக்கழு கலைகள் போல ஒன்றின் கண் ஒன்று கிடந்து தோன்றுவதும் அன்று. மதிக்கழு கலைகள் தான் என்ன சந்திர கலைகள், அது மாதிரி ஒன்றின் மேல ஒன்று கிடக்கல தூள சரீரங்கள். அப்புறம் வேற எப்படி உடல் ஆக்கும் தன்மைக்கு அப்படின்னா என்ன பொருள், மற்ற என்னையோ சூக்கும உடம்பில் தூள உடம்புகள் உண்டாம் தன்மைக்கு திருட்டாந்தம். திருட்டாந்தம்னா என்ன, எடுத்துக்காட்டு உதாரணம் திருஷ்டாந்தம் வடமொழியில, தமிழ் வழக்கு கேட்ப திருட்டாந்தம் எழுதியிருக்காங்க. அப்ப சூக்கும உடல் இருந்து தூள உடம்பு உண்டாததுக்கு வேற என்னதான் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொன்னா, மரம் காலம் உற்று நீக்கிட. இது பாடல எங்க இருக்கு, 3 அடியின் இறுதியில இருக்கு. காலம் உற்று நீக்கிட மரம், அது 4 அடிக்கும் சேர்ந்து வருது. அதை வந்து மரம் முதல்ல வச்சுக்கோங்க, மரம் காலம் உற்று நீக்கிட. ஐயா மரம் வந்து அதனுடைய இறுதி காலத்துல அது வந்து சாயக்கூடிய நிலைமை வந்துட்டு என்ன, ஆமா அதான் மரம் காலம் உற்று நீக்கிட. இந்த காலத்தை பொருந்தி இறுதி காலத்தை மரம் பொருந்துகிறது. அப்போ அது என்னது நீங்குகிறது, அந்த மரம் சாய்கின்றது. அப்ப வந்து என்ன ஆகுது, பின் வேர் ஓர் நீள்மரம் நிகழ்த்துமா போல். அந்த இறுதி காலம் வந்து மரம் வந்து நீங்கிற காலத்துல என்ன வரும் தெரியுமா, அந்த மர வேரில் மற்றொரு நீண்ட மரம் உண்டாகும். மரத்தினுடைய வேரில் இருந்து மற்றொரு நீண்ட மரம் உண்டாகும். அந்த வேர் மாதிரி சூக்குமா சரீரம், மரம் மாதிரி தூள சரீரம்னு வச்சுக்கணும் இல்லையா. அப்ப அந்த பிராரத்த வினை எல்லை வரும்போது இந்த தூள எடுத்துட்ட தூள சரீரம் நீங்கும். ஏன்னா அந்த தூள சரீரத்தை வந்து கொடுத்தது எதுக்கு, அந்த பிறவியில் வந்து அனுபவிக்க வேண்டிய வினைகளை அனுபவிப்பதற்கு, அந்த பிரார்த்த வினைகளை அனுபவிப்பதற்கு. அந்த பிரார்த்த வினை எல்லை வந்துட்டா அப்ப அந்த தூள சரீரத்தை கொண்டு அனுபவிக்க வேண்டிய வினைப்படங்கள் முடிந்து விட்டன. அதுக்கப்புறம் அந்த தூள சரீரம் இருக்காது, ஏன்னா அது கொடுக்கப்பட்ட நோக்கம் அதுதான். அப்ப அதுக்கு மேல அந்த தூள சரீரம் என்ன செய்யாது, இருக்காது, அந்த தூள சரீரம் நீங்கும். இது வந்து அந்த மரம் வந்து கடைசி காலத்துல நீங்கிற மாதிரி. அப்போ அந்த மரத்துக்கு ஆதாரமா இருந்த வேர்ல இருந்து இன்னொரு மரம் நீள் மரம் தோன்றுவது போல, இந்த தூள சரீரத்துக்கு ஆதாரமா இருந்த சூக்ம சரீரத்திலிருந்து இன்னொரு தூள சரீரம் தோன்றும் என்று சொல்லி இந்த ஓமை கொடுக்கின்றார். போன பாடல்ல ஒரு ஓமை, இந்த பாடல்ல ஒரு ஓமையா என்பதற்கு விளக்கம் தந்திருக்கின்றேன். போன பாடல் ஓமை நோக்கம் வேறு, இந்த ஓமை நோக்கம் வேறு. போன பாடல் ஓமை நோக்கம் என்ன, காரணம் ஒன்றாக இருக்கவும் காரியம் எப்படி பலவாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஒரே பொண்ணிலிருந்து பல்வேறு ஆபரணங்கள் போலன்னு ஓமை கொடுத்தாங்க. அது மாதிரி ஒரே சூக்ம சரீரத்திலிருந்து ஏழு வகையான தூள சரீரங்கள். சரி, இந்த ஓமை எதுக்கு, மரம் நீங்கிற காலத்துல வேர்ல இருந்து இன்னொரு மரம் தோன்றது மாதிரி ஓமை எதுக்கு அப்படின்னா, காரணம் வந்து அழியாமல் இருந்தே அதிலிருந்து காரியம் மட்டும் நீங்கி வேறொரு காரியம் தோன்றுவதற்கு ஓமை. காரணமாகிய வேர் அப்படியே இருக்குது, காரியமாகிய மரம் அதனுடைய இறுதிக்காலம் வரும்போது நீங்குது, அப்போ அந்த வேர்ல இருந்து இன்னொரு மரம் தோன்றுது. அந்த மாதிரி காரணமாகிய சூக்ம சரீரம் அழியாமல் இருந்து இல்லையா, பிராரத்த எல்லையில் தூள சரீரம் நீங்கும் போதும் சூக்ம சரீரம் அப்படியே இருந்து அதிலிருந்து வேறொரு தூள சரீரம் தோன்றுகிறது என்பது, காரணம் அறியாமல் இருந்து காரியம் மட்டும் நீங்கி அந்த காரணத்திலிருந்து வேறொரு காரியம் தோன்றுவதற்கு இந்த ஓமை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மரவேரின் மற்றொரு நீண்ட மரம் உண்டாதல் போலும் ஆகலின் ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் என்று முடிக்கின்றார். ஓக்கிய சக்தினா என்ன, யோக்கிய சக்தி, யோக்கியம் என்பது வடமொழிச்சோம். அந்த யோக்கிய சக்தின்னு வர்றது பாடல எப்படி மாறி இருக்கின்றது, ஓக்கிய சக்தின்னு ஓசைக்கு ஏற்றபடி மாறி இருக்கின்றது. ஓக்கிய சக்தி உண்டாய், தகுதியான சக்தி இருக்கின்றது. என்ன, சூக்கும் உடம்பில் சக்தி ரூபமாக சூழ உடம்பு அடங்கி இருக்கின்றது. எந்த ஒரு முதல் காரணத்திலையும் காரியங்கள் வந்து சக்தி ரூபமா தான் இருக்கும். இப்ப மண்ணில இருந்து பானை சட்டி குடம் எல்லாம் செய்யறாங்கன்னா, இந்த பானை சட்டி குடங்கள்லாம் வந்து என்ன அழைக்கப்படுகின்றன, என்னவென்று அழைக்கப்படுகின்றன, காரியங்கள் அழைக்கப்படுகின்றன. இந்த காரியங்கள்லாம் வந்து தோற்றுவிப்பதற்கு முன்னால் மண்ணில் தான் இருந்தன. எப்படி இருந்தன, சக்தி மயமா இருந்தன, ஆற்றல் மயமா இருந்தன. அதான் தகுதியுடைய சக்தி. அதாவது மண்ணில இருக்க தகுதியான சக்தி என்ன, அந்த பானை சட்டி குடம் தான். துணி வந்து அந்த இடத்துல இருப்பதற்கு தகுதியானது அல்ல, அதான் யோக்கியமான தகுதியான. அத மாதிரி இந்த சூக்கு உடம்புல இந்த மாதிரியான தூள உடம்புகள்லாம் காரிய சக்தியா இருப்பதற்கு அந்த தகுதி இருக்கிறது. அந்த தகுதியான காரிய சக்தியை உடையதாக அந்த சூக்கும சரீரம் இருக்கின்றது. என்ன, சூக்கும் உடம்பில் தூள உடம்புகள் எப்படி இருக்கின்றன, யோக்கியமான சக்தி ரூபமா இருந்து தோன்றுவன என்க. இதற்கு பொழிப்புரை பார்த்தோம் என்றால், அஞ்சனம் சூக்கும உடம்பு நின்றும் இத்தூள உடம்பெல்லாம் வருவது எப்படி, ஆரம் வீர சங்கிலி ஆனார் போல ஒன்று பிரிதொன்றாவதும் அன்று. போன பாட்டில் சொன்ன ஓமே இதுல மறுத்திருக்க மாதிரி இருக்கு. எந்த நோக்கில மறுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொன் வந்து ஆரமாகவோ பொன் வந்து வீர சங்கிலியாகவோ இல்லையா, அது அழிந்து இது தோன்றுவது மாதிரி அல்ல. ஒரு ஒரு காரணத்திலிருந்து பல்வேறு காரியங்கள் தோன்றுவதற்கு மட்டும்தான் அந்த ஓமையை வச்சுக்கணும். எது, பொண்ணுல இருந்து ஆரம் வீர சங்கிலி தோன்றுவது இல்லையா, காரணம் கெடாமலேயே காரியம் தோன்றுகிறது இல்லையா, அப்படிங்கிறதற்கு எந்த ஓமை அப்படின்னா, வித்து கெட்டு மரமானார் போலவும் கிடையாது. அப்ப என்ன ஓமை, மதிக்கழு கலைகள் ஒன்றில் ஒன்று அடங்கி கிடந்து தோன்றுவது மாதிரியும் கிடையாது, வேறு என்னதான் ஓமை இல்லையா. வித்து மரமானார் போல ஒன்று கெட்டு ஒன்று தோன்றுவதும் அன்று, மதிக்கழு கலைகள் போல ஒன்றின்கண் ஒன்று கிடந்து தோன்றுவதும் அன்று. மற்ற என்ன எனின், மற்ற வேறு என்னதான் ஓமை அப்படின்னா, மரவேரின் மற்றொரு மரம் போல. அதான் வந்து விளக்கமா பல பதவுரையில சொன்னார்கள், மரம் தன்னுடைய இறுதி காலத்துல நீங்கும் பொழுது அதனுடைய வேரில் இருந்து இன்னொரு மரம் தோன்றுவது போலன்னு விளக்கமா சொன்னார்கள். பொழிப்புரையில சுருக்கமா தான் இருக்கு, மரவேரின் மற்றொரு மரம் போல அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டாங்க. ஆமா, மரவேரின் மற்றொரு மரம் போல, மரம் வந்து நீங்குது இறுதி காலம் வந்து, ஆனா காரணமாகிய வேர் அப்படியே இருக்கு. அது மாதிரி பிராரத்த எல்லையில தூள சரீரம் நீங்குகிறது, ஆனா சூக்ம சரீரம் நீங்காமல் அப்படியே இருக்கிறது. அப்போ அந்த நீங்காத வேரிலிருந்து இன்னொரு மரம் தோன்றினார் போல, நீங்காத சூக்ம சரீரத்திலிருந்து வினைக்கீடாக இன்னொரு தூள சரீரம் தோன்றும். மரவேரின் மற்றொரு மரம் போல சூக்ம உடம்பில் தூள உடம்புகள் எப்படி இருக்கின்றன? தகுதியுடைய சக்தி ரூபமாய் இருக்கின்றன, சக்தி ரூபமாய் இருந்து தோன்றுவன என்பதா. சக்காரியமாதற்கட்படும் விசேடம் கூறியவாறு, ஐயா சக்காரியவாதத்தோடு இது முரணலைன்னு போன பாடல நிலைநாட்டியாச்சு, ஆனா சக்காரியவாதத்திலையும் இந்த சூக்கம் உடம்புல இருந்து தூள உடம்பு தோன்றுவது விசேஷமான சக்காரியவாதம். யார் காரணம் கெட்டு காரியம் தோன்றல, காரணத்துல பல்வேறு காரியங்கள் வந்து ஒன்றின் மேல் ஒன்றா கிடக்கதும் உண்டு, சந்திரன்ல கடைகள் கிடக்கிற மாதிரி அப்படியும் இல்லை. இது வந்து இல்லையா காரணமாகி வித்து கெட்டு காரியமாகிய தாவரம் தோன்றுவதும் உண்டு, அந்த மாதிரி காரணம் கெட்டும் தோன்றல. பொன் வந்து சங்கிலியா ஆகுது, அது மாதிரி ஒன்று பிரிதொன்று ஆனது போலவும் இல்லை இல்லையா. காரணம் கெடாமலேயே காரியம் தோன்றுகின்றது, சக்காரியவாதம் தான் காரணத்தில் உள்ள காரியம் தான் தோன்றுது, ஆனா காரணம் கெடாமலேயே காரியம் தோன்றுகிறது. அப்படி ஒரு விசேஷமான ஒரு தோற்றம் சூக்ம சரீரத்திலிருந்து தூள சரீரம் தோன்றுவது. இந்த விசேஷம்லாம் எப்படி அது இருக்குன்னா, அந்தந்த விசேட தன்மைகளை வெளிப்படுத்துவனுடைய ஆற்றல் தான் அதுக்கு காரணம் இல்லையா. நம்ம திருவண்ணாமலை பகுதியில் என்ன அற்புதமா சொல்ற, அதாவது நிலத்தில் வந்து திண்மையையும் நீரில் வந்து குளிர்ச்சியையும் நெருப்பில் வந்து சூட்டையும் எல்லாத்தையும் வச்சவன் யாரு? சிவபெருமான் சொல்லி திருவாசகத்துல திருவண்ட பகுதியில மிக அருமையா சொல்லியிருந்தார் இல்லையா. அந்தந்த பொருள் உள்ள தன்மையெல்லாம் வந்து இறைவன் வந்து அற்புதமா வெளிப்படுத்துறார். நாம இல்லாததையும் சொல்றதில்ல, அந்த தன்மையே அந்த பொருள்கிட்ட கிடையாது, சுவாமி தான் அந்த தன்மையை கொடுத்தாரு சொல்வதில்லை இல்லையா. ஒரு சூரியன்ல ஒளி இருக்குதுன்னா அது சூரியனுக்குள்ள தன்மை தான், இல்லாததுக்கு வந்து ஒரு தன்மையை வந்து கொடுக்க முடியாது. இப்ப ஜடப்பொருளை போய் அறிவுள்ள பொருள் ஆக்க முடியுமா? அது முடியாது. அப்படி நம்ம முரண்பாடாவும் பேசுவது கிடையாது. ஆனா ஒரு பொருள்கிட்ட அந்த தன்மை இருந்தாலும் அதை வெளிப்படுத்துவதுதான் வந்து சிறப்பு இல்லையா. எல்லாம் குறை கடத்திகள் சிலிக்கான் போன்றவை, ஜெர்மானியம் போன்றவை எல்லா காலத்திலும் இருந்தவை தான். இன்றைக்கு அவை கம்ப்யூட்டராக அவற்றை ஆதாரமாக கொண்டு கம்ப்யூட்டர்ங்கிற கருவி வடிவமைத்த பிறகு இத்தனை ஆற்றல் அதை ஒளிந்து கிடப்பதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், தக்க சமயத்தில் தெரிகின்றோம். அப்ப இத்தனை பயன்பாடுகள் அதை ஒளிந்து கிடக்கின்றன என்று தெரிகின்றோம் இல்லையா. ஆனா அந்த பயன்பாடுகளோடு அந்த காரியத்தை என்றோ இறைவன் படைத்து விட்டான். ஆகவே யோக்கியம் என்பது ஓக்கியம் என மறியிற்று சொன்னான். அடுத்த பாடலை பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பாடலை பார்த்தோம் என்றால், விதிப்படி சுக்குமத்தே உருவரும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக, உருவரும் மரங்கள் வித்திற் கதித்தலும் மரமும் வித்தும் களியும் பின் அழியும் சூக்கம், மதிக்கெழு கலைகள் போல வருவது போவதாமே. பாத்தீங்கன்னா இங்க மதிக்கெழு கலைகள் ஓமையா கொடுக்கின்றார், வித்தில் இருந்து மரம் வருவது போலவும் ஓமையா கொடுக்கின்றார். போன பாடல் உரையில அவை மறுக்கப்பட்டவை, ஏன்னா நாம வந்து அது எந்த நோக்களை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஆக சூக்குமுடல் இருந்து தூள உடல் தோன்றுவதற்கு நான்கு ஓமைகள், ஆனால் நான்கு ஓமைகளிலே ஒவ்வொரு ஓமையும் ஒவ்வொரு நோக்கில் சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் ஆழ்ந்து அறிய வேண்டிய செய்தி. இதற்கு முன்னால் சொன்ன ரெண்டு ஓமைகளும் என்ன நோக்கில் சொல்லப்பட்டுள்ளன என்பதை விளக்கினேன். ஒரே காரணத்திலிருந்து பல்வேறு காரியங்கள் தோன்றுவது, அந்த நோக்குக்குத்தான் ஒரே பொன்னிலிருந்து ஆரம் வீர சங்கிலி முதலான பல்வேறு ஆவரணங்கள் தோன்றுதல் போல, ஒரே சூக்கும் உடலிலிருந்து பல்வேறு தூள உடல்கள், தாவரம் முதல் தேவர் வரை பல்வேறு அச்சுகள் கொண்ட தூள உடல்கள். அப்புறம் வந்து காரணம் வந்து அழியாமல் இருந்தே காரியம் வந்து நீங்கி புதிய காரியம் தோன்றுவது. காரணமாகிய சூக்ம சரீரம் அழியாமல் இருந்தே, ஆனால் அதிலிருந்து தோன்றிய காரியமாகிய தூள சரீரம் மட்டும் பிராரத்தை நிலையில் அழிகிறது. காரணமாகி சூக்கம் சரீரம் அப்போது அழியாமல் இருந்து அதிலிருந்து புதிய தூள சரீரம் உண்டாதல், அதற்குத்தான் என்ன ஓமை. மரம் நீங்கிய பிறகு வேர் அப்படியே இருந்து அந்த வேரிலிருந்து புதிய மரம் தோன்றுவது, இது காரணம் அழியாமல் இருந்தே காரியம் தோன்றுவதற்கு ஓமை. ஆதாரம் சூக்ம சரீரம் இல்லாமல் தூள சரீரம் தோன்றாது, இது காரணம் இது காரியம் அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஓமையாக சொல்லணும்னா அந்த விதை மரம் ஓமை தான் அந்த இடத்துல. ஏன்னா எதை சொல்லும் போதும் இதற்கு வித்தாக இருப்பதே அதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு இன்னொன்று காரணமா இருக்குன்னு வைங்க, அப்ப என்ன சொல்லுவோம், இதற்கு வித்து அதுதான் இல்லையா. ஒரு காரியம் என்ன சிறப்பா நடக்குன்னா இதுக்கு விதை போட்டது அவங்க தான் அப்படின்னு சொல்ற வழக்கம் தான் இருக்கு. ஆகவே காரணத்தை வந்து விதைன்னு சொல்லுகின்ற ஒரு வழக்கம் வந்து நம்மிடையே நல்ல வலுவா இருப்பதனால நாம வந்து இங்க அந்த உதாரணத்தை இங்க சொல்ல வராங்க. என்னன்னா, ஐயா தூள சரீரத்துக்கு காரணமாக இருப்பது சூக்ம சரீரம், அந்த நோக்கில் வேணா நீங்க என்ன சொல்லலாம், சூக்ம சரீரத்தை வித்து இது வந்து அதிலிருந்து தோன்றியது மரம் மாதிரின்னு சொல்லலாம். அதுக்காக நீங்க வந்து எல்லா இயல்புகளுக்கும் அந்த உருவமையே வச்சுக்கொள்ள கூடாது. பார்ப்போம், விதிப்படி சூக்குமத்தே உருவரும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக, உருவரும் மரங்கள் வித்தில் கதித்தெழும் மரமும் வித்தும் களியும் பின் அழியும் சூக்கம், மதிக்கெழு கலைகள் போல வருவது போவதாமே. நல்லா இந்த பாடலை இன்னொரு முறை நாம நல்லா வாசிச்சு பார்த்துக்கிட்டோம். இப்ப அதுக்கு விளக்கம் பார்த்தோம்.